வேதாந்தங்கள்ல ஆத்மாவாறு திரட்டவியகான்னு சொல்லி இருக்க, சொல்லிவிட்டு ஸ்ரோதவியகா மந்தவியகான்னு வேற சொல்ற. கிரியைக்கு சேஷமா இல்லாத போனால் திரட்டவியகான் ஆத்மாவாறு திரட்டவியகா ஸ்ரோதவியகா சொன்னாலே போருமே, ஆத்மாவை கேட்கணும், ஆத்மாவை பத்தி கேட்கணும் சொன்னா போருமே. கேட்டால் அறியப்படுகிறது, அறியப்பட்டால் அதுக்கு வரும் மனநம் பண்ணணும், நித்தியாதனம் பண்ணணும். ஏன் சொல்றேன், எப்ப உபனிஷத்தானது வேதாந்தங்களை கேட்கணும்னு சொல்லி நிறுத்தாமல் கேட்கணும், பிறகு அதை மனநம் பண்ணணும், யுக்தியினால அதை யோஜனை பண்ணணும், அதுக்கப்புறம் தியானம் பண்ணணும் அப்படின்னு எப்ப சொல்லி இருக்கோ அப்ப கேட்டா மட்டும் போதாது, அதுக்கு வேற ஒரு செயலும் உண்டு. அந்த பிரம்மமானது மனநம் நிதித்தியாசனம் எனக்கூடியதான செயல்களிலும் உபயோகப்படுத்தப்படுகிறது அப்படின்னு அர்த்தம் வருதோ இல்லையா? ஆத்மாவாறு திரட்டவிய ஸ்ரோதவியா சொன்னாலே போருமே, கேட்டா ஆத்மா புரியுறது. புரிய வேண்டியதான ஆத்மாவை புரிந்த பிறகு அதை மனநம் பண்ணணும், நிதித்தியாசனம் பண்ணணும், அதை பத்தி தியானம் பண்ணணும்னு சொல்லி இருந்தால் அந்த தியானத்துக்கு அங்கமாகத்தான் பிரம்மம் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு ஆட்சேபம் சொன்ன. அந்த ஆட்சேபத்துக்கு முன்னால சொன்னதான அத்தனையும் சமாதானம் சொல்லல நம்ம. அது சித்தவஸ்து போதிக்கிறது எல்லாம் சொல்ல இருக்கலாமே தவிர இந்த ஒரு ஆட்சேபத்துக்கு சமாதானம் சொல்லி முடிக்கல. அதற்காக இப்ப ஆரம்பிக்கிறார். எத் புனர்த்தம், எது கீழ் சொல்லப்பட்டதோ, சிரவணாத் பராச்சீனயோஹோ, சிரவணத்துக்கு பின்னால இருக்கக்கூடியதான இந்த பராச்சீனம் பிராச்சீனத்துக்கு ஆப்போசிட், பிராச்சீனம் பராச்சீனம், அதே போலயே பிராச்சீனம் அர்வாச்சீனம் அப்படின்னு சொல்றது உண்டு. பிராச்சீனம்னா முன்னால இருந்ததுக்கு பிராச்சீனமானது, பராச்சீனம்னா பின்னால இருக்கு, ரொம்ப கிட்ட இருக்கிறது. பராச்சீனம்னா பின்னாலேன்னு அர்த்தம், பிராச்சீனம்னா முன்னாலேன்னு அர்த்தம், அர்வாச்சீனம்னா இப்ப நடந்ததுன்னு அர்த்தம், வெரி ரீசன்ட் அர்த்தம். இப்ப பிராச்சீனயோகோ சிரவணாத்துக்கு பராச்சீனயோகோ, சிரவணத்துக்கு பிறகு வரக்கூடியதான வேதாந்த வாக்கியங்களை சிரவணம் பண்ணின பிறகு சொல்லப்பட்டதான மனன நிதித்தியாசனையோகோ, வெறுமனை கேட்கறது மட்டும் இல்ல, நாம சங்கீதத்தை கேட்டோம் ஆழங்க ஆரந்தமா இருந்தது என்னமா படினர் அப்படின்னு அதுக்கு போய் தூங்கி விடுறோம். அதுக்கப்புறம் அதை பத்தி நினைக்கிறோம் இல்ல, சங்கீதம் கேட்ட கேக்குற வரைக்கும் இனிமையா இருக்கு. சங்கீதகம் சைகதவாரி ரீத்யா, மணல்ல ஜலத்தை விட்டா ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்கு மேல அந்த மணல் நனைஞ்சிருக்கும் அவ்வளவுதான், கொஞ்ச தூரம் உள்ள போயிடும் அவ்வளவுதான், மேல இருக்கிற மணலும் காஞ்சி போயிடும். அப்படி சங்கீதம் மாதிரி வேதாந்தத்தை கேட்கப்படாது. வேதாந்தத்தை கேட்டு பல நாட்கள் அதையே நினைத்து நினைத்து என்ன சொல்லிருக்கேன் என்ன சொல்லிருக்கேன் நினைச்சு ஒரு நிச்சயத்துக்கு வந்த பிறகு அதை தியானம் பண்ணணும். அந்த பகவானுடைய திருவடிகள் உங்க மனசுல நிக்கப்படா போல தியானம் பண்ணணும். அப்படி அந்த சைத்தன்ய ஸ்வரூபத்தை தியானம் பண்ணணும், சகுணமாகவும் நிர்குணமாகவும் அவரை தியானம் பண்ணணும், அப்பதான் அது சாட்சாத்காரமாகும் அப்படின்னு சொல்ற. ஆகையால் சிரவணாத் பராச்சீனயோகோ, சிரவணத்துக்கு பிறகு செய்ய வேண்டியதான மனன நிதித்தியாசனையோகோ தர்சனாத், மனநம் நிதித்தியாசனம், மனநம்னு என்ன மறுபடியும் மறுபடியும் அதை தியானம் மனசை திருப்பிக்கிடுறது, அப்புறம் நிதித்தியாசனம் அதை தியானம் செய்வது. அப்படி மனன நிதித்தியாசனையோகோ தர்சனாத் விதிசேஷத்துவம் பிரம்மணா, பிரம்மமும் விதிசேஷமாக இருக்கு. விதிசேஷமாக இருக்குன்னு என்ன அர்த்தம், அது உபனிஷத்துல இருக்க அந்த விதிக்கு ஆர்டர் அதுக்கு அங்கமாகத்தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால பிரசித்தமா தானா சொல்லல, விதிக்கு அங்கமாகத்தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்வரூப பர்யவசாயித்வம், ஆகையால் பிரம்மஸ்வரூபத்தை இப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லல, இது நீங்க ஒரு செயல்ல உபயோகப்படுத்தணும்னு சொல்றது. அதுக்கு பதில் சொல்ற, அவகத்யர்த்தத்வாத் மனன நிதித்தியாசனயோஹோ, மனமும் நிதித்தியாசனமும் எதுக்கு சொல்லிருக்க, வேதாந்தத்துல பிரம்மத்தை எப்படி கேட்டீளோ அந்த கேட்ட பிரம்மத்தை பிறகு மனநம் பண்ணும் நிதித்தியாசனம் பண்ணுங்கிறதுக்காக சொல்லல. இந்த மூணும் பண்ணினாதான் பிரம்மம் புரியும். பிரம்மமானது நமக்கு அபரோட்சமாக தெரியணும், அனுபவ அவசானமாகணுமே ஆனால் காதால கேட்கணும், மனசால் அதை பத்தி நிறைய நாள் யோஜனை பண்ணணும், யோஜனை பண்ணினத தியானம் பண்ணணும். இந்த மூணும் பண்ணினாதான் அபரோட்ச சாட்சா்காரம் வரும். சோ ஆத்மாவாரே திரட்டவியா, ஆத்மாவை பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? அப்படியே சங்கீதம் கேட்கிற போல காதால கேட்டா மட்டும் போராது, அது என்ன பண்ணணும்? நீங்க அத கேட்கறதோட இல்லாமல் மனசுல மனநம் பண்ணணும். ஆத்துக்கு போய் எப்பப்ப சமயம் இருக்கோ, ஓஹோ இப்படி சொல்லிருக்கா அப்படி சொல்லிருக்கா என்ன ஏதுன்னு ஒரு நிச்சயம் வந்த பிறகு அதையே தியானம் பண்ணணும். இப்படி மூணு காரியங்களும் எப்பொழுது தாங்கள் பண்ணுவீடோ அப்பொழுதுதான் அதனுடைய ஸ்வரூபம் நமக்கு நன்றாக நிற்கும். ஆகையால் சிரவணமும் மனநமும் நிதித்தியாகமும் மூணும் அவகதி அர்த்தத்வாத் அவகதி அபரோட்ச சாட்சா்காரம் அதற்காகத்தான் வந்திருக்கு. இந்த சிரவண மனத நித்தியாசனங்கள் ஏதோ சிரவணத்துக்கு அங்கமாகவும் பிரம்மத்தை விதிக்கிறதுன்னு சொல்லல, இந்த மூணும் பண்ணினா பிரம்ம சாட்சா்காரம் வரும். அப்படி எதிக அவகதம் பிரம்ம அந்யத்ர வினியுஜ்யேதா, அறியப்பட்டதான பிரம்மம் வேறெங்காவது ஒரு செயல்ல உபயோகப்படுத்தப்படுமேயானால் பவே ததா விதிசேஷத்வம், அப்பொழுதுதான் ஒரு விதிக்கு அங்கமாகும். இப்படி அறியப்பட்டதான பிரம்மத்தை நீங்க ஏதாவது ஒரு யாகத்துல உபயோகப்படுத்துங்கோ, ஒரு விரதத்துல உபயோகப்படுத்துங்கோ, ஒரு உபாசனையில உபயோகப்படுத்துங்கோ அப்படின்னு அது ரைட்டு. முதல்ல பிரம்மத்தை சொல்லிக் கொடுக்கணும், சொல்லிக் கொடுத்த பிறகு அது என்ன பண்ணுங்கோன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் விதிசேஷமாகும். பிரம்மத்தை அறிவதற்காகவே இந்த மூணும் சொல்லிருக்கும். மனன நிதித்தியாசனம் பிரம்மத்தை வேறெங்கோ உபயோகப்படுத்துவதற்காக இல்லை, பிரம்மத்தை அறிவதற்காகவே. அறிந்த பிரம்மத்தை வேற ஏதாவது ஒரு செயல்ல உபயோகப்படுத்தப்படணும் சொல்லுமேயானால் அப்பொழுது விதிசேஷமாகலாம். இந்த பிரம்மத்தை வேற எங்கேயும் சொல்லப்படலை, ஆனா இந்த பிரம்மம் அறிவதற்கே மனன நிதித்தியாசனங்கள் வேணும். அப்படி அவகதி அர்த்தத்வாத் மனன நிதித்தியாசனையோ எதிஹி அவகதம் பிரம்மா, அறியப்பட்டதான பிரம்மா அந்யத்ர வினியுஜ்யேதா, அதை வேறெங்காவது உபயோகப்படுத்துமேயானால் பவேத்ததா விதிசேஷத்வம், அப்பொழுது விதிக்கு அங்கமாக ஆகலாம். நன்னா புரிஞ்சுக்கணும். இப்ப பாலு தயிர் இருக்க பிரத்யக்ஷத்தினால உமக்கு தெரியும், அறியப்பட்டதான பொருளை ஒரு ஹோமத்துல தத்னாஜு ஹோதி பயசாஜு ஹோதி, பாலால் ஹோமம் பண்ணு தயிர்னால் ஹோமம் பண்ணுங்கிறான். இங்க பாலும் தயிரும் உன்னாலேயே உங்களுக்கு பிரத்யட்ச பிரமாணத்தினால அறியப்பட்டிருக்கு, அறியப்பட்டதான பொருளை இந்த ஹோமத்தில் விநியோகம் பண்ணு அப்படின்னு சொல்றதுனால ஹோமத்துக்கு அங்கமா சொல்லிருக்கு. பிரம்மம் அப்படி அறியப்பட்டிருக்கோ? அறியப்படல. அறியப்பட்ட பிறகு அந்த பிரம்மத்தை எங்காவது உபயோகப்படுத்துன்னு சொல்லி இருக்கமே ஆனால் இந்த யாகத்துல உபயோகப்படுத்துங்க, இந்த உபாசனத்துல இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கர்மாங்கம் ஆகலாம். பிரம்மமானது அப்படி சொல்லலையே, ஆனா மனநல நித்தியாசனம் இதுக்கு அது அறியறதுக்காகவே. லோகத்துல பால் தயிர் முதலிய பொருள்கள் எல்லாம் லோகத்துல அறியப்பட்டது, இது அறியப்படல. அறியப்படாத அறிவூட்டுவதற்காக மனநல நித்தியாசனம். மனநல நித்தியாசனங்கள் எதற்கு? பிரம்மத்தை கிரியையில உபயோகப்படுத்துங்கிறதுக்காக இல்ல, பிரம்மம் அறிவதற்கே உங்களுக்கு இது தேவை இருக்கு. அந்த பிரம்மத்தை ஏதோ என்னமோ இருக்குன்னு இல்ல, அது உங்களுக்கு அபரோட்சமாக தெரியணும். அபரோட்சமாக தெரிவதற்கே சிரவணமும் வேணும், மனநமும் வேணும், நிதித்தியாசனமும் வேணும். இந்த மூணு நாள் பிரம்மத்தை அறிந்த பிறகு அந்த பிரம்மத்தை வேற எங்கேயாவது அப்ளை பண்றோமோ? யூ நெவர் அப்ளை இட். அதனால விசேஷம் இல்ல. அது இன்னொரு கர்மாவில அப்ளை பண்ணினா தான் அது விதிசேஷமாகும். இது நீங்க இதுக்கு ஒரு அப்ளிகேஷனும் இல்ல, ஆகையால் இது விதிசேஷமாகாது. எதிகி அவகதம் பிரம்ம, அறியப்பட்டதான பிரம்மமானது வினியுஜேதா, வேறெங்காவது விநியோகப்படுத்தப்படுமேயானால் ததாபவே விதிசேஷத்துவம், அப்பொழுது விதிசேஷமாகலாம். நது ததஸ்தி, அப்படி இல்லையே. மனன நிதித்தியாசனையோரப்பி, மனநம் பண்ணு நிதித்தியாசனம் பண்ணுன்னு எதை சொல்லியிருக்கோ அதுவும் ஸ்ரவணவது அவகத்யர்த்தத்வாத், ஸ்ரவணம் எப்படியோ அப்படியே அவகதிக்காகவே. ஸ்ரவணம் எதற்காக? வேதாந்தத்தை கேளுங்கோன்னு ஏன் சொல்லியிருக்க? வேதாந்தத்தை கேட்பது அறிவதற்காக. மனமும் நித்தியாசனமும் அறிவதற்காகத்தான். வெறும் சிரவணம் மட்டும் பண்ணினா போறாத, மனநமும் பண்ணணும், நைத்தியாசனம், அப்பதான் அறிய முடியும். மூணும் பண்ணினாதான் அறிய முடியும். ஏதாவது ஒன்ன பண்ணினா அறியலையே சார், என்ன அர்த்தம்? மூணு பண்ணினாதான் அறியப்படும். ஆகையால் சிரவணவது மனன நிதித்தியாசனையோரபி சிரவணவது அவகத்யர்த்தத்வாத் தஸ்மாத். ஆகையால் ந பிரதிபத்தி விதி விஷயத்தையா சாஸ்திர பிரமாண கத்வம் பிரம்மணா சம்பவதி. ஆகையால் தஸ்மாத் பிரதிபத்தி விதி விஷயத்தையா, விதி விஷய உபாசனா விஷயத்தையான்னு அர்த்தம். பிரதிபத்தி விஷயம் என்ன? உபாசனைக்கு அங்கம். எப்படி உபாசனம் பண்றதுங்கிறதுக்காகவோ அல்லது ஒரு கர்மாவுக்கு அங்கமாகவோ இந்த கர்மால சோமரசத்தை உபயோகப்படுத்துங்கோங்கிற மாதிரி பிரம்மத்தை உபயோகப்படுத்துங்கோன்னோ அப்படி சொல்லலை. ஆகையால் தஸ்மாத்ன பிரதிபத்தி விதி விஷயத்தையா சாஸ்திர பிரமாணகத்வம் பிரம்மணஹா, பிரம்மமானது இப்படித்தான் சாஸ்திரம் சொல்கிறது அப்படின்னு முடியாது. இது அத்தஹா. ஆகையால் சுதந்திரமேவ பிரம்ம சாஸ்திர பிரமாணகம், இந்த பிரம்மமானது சுதந்திரமாக சாஸ்திரத்தினால் சொல்லப்படுகிறது. பிரம்மத்தை சாஸ்திரம் சொல்றது, முன்னால பிரம்மத்தை சாஸ்திரம் சொல்லாது, வேதமானது தர்மத்தை தான் சொல்லும், பிரம்மத்தை சொல்லாது, இருக்கிற பொருளை சொல்லாது அப்படின்னு பூர்வபட்சம் ஆரம்பிச்சிருக்கு. அது இல்லேன்னு தீர்மானம் ஆயிடுது. பிரம்மமானது சொல்லப்படுகிறது வேதத்தினால், அந்த சொல்லப்படுகிறது கூட சுதந்திரமாகவே சொல்றது, ஏதோ ஒரு கர்மாவுக்கு அங்கமாகவோ உபாசனைக்கு அங்கமாகவோ சொல்லப்படலை, சாட்சாத் சுதந்திரமாக இதை பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கு. அத்தஹா சுதந்திரமேவ பிரம்ம சாஸ்திர பிரமாணகம் வேதாந்த வாக்கிய சமன்வயாத். எப்படி சொல்லுங்க? தத்து சமன்வயாத். அந்த இடத்துல தத்து பிரம்மா சாஸ்திர பிரமாணகம் எப்படி வேதாந்த வாக்கிய சமன்வயாத் இது சித்தம். இந்த தத்துவ சமன்வயாத்ங்கிற சூத்திரத்துக்கு அர்த்தம் எழுதுறார். தத்து பிரம்மா சாஸ்திர பிரமாணகம் அது சேர்த்துட்டு இருக்கார். எங்கிருந்து வந்திருக்கு? போன சூத்திரத்திலிருந்து வந்திருக்கு. சாஸ்திரயோனித்வாத் அது சாத்தியம். சேத்து என்ன? வேதாந்த வாக்கிய சமன்வயாத். சமன்வயாத் இருக்க வேதாந்த வாக்கிய சமன்வயாத் அப்படின்னு இது சித்தம். ஏவம் சதி இப்படி இருக்கிறதுனால அதாதோ பிரம்ம ஜிக்யாசா இது தத் விஷய ப்ருதக் சாஸ்திர ஆரம்ப உபபத்தியதே. இப்படி சொன்னதுனால் பிரம்மத்தை சொல்லக்கூடியதான தனி சாஸ்திரம், இந்த சாஸ்திரம் எது? தனி சாஸ்திரம், திவேதோட சேரல. அது எப்படி? ஏவஞ்சதி அதாதோ பிரம்ம ஜிக்யாசா இது தத் விஷய ப்ருதக் சாஸ்திர ஆரம்ப உபபத்தியதே. இதுதான் ப்ருதக் சாஸ்திரம். ஏன் சார் இப்படி சொல்லணும்? தத் விஷயம் சாஸ்திரம் ஆரம்பியதுன்னு சொன்னா போறாதா? இல்ல, சில ஆச்சாரியெல்லாம் என்ன நினைக்கிறா, இது வந்து தனி சாஸ்திரமே இல்லைங்கிற, வேதத்துல இருக்கக்கூடியதான விஷயங்களை யோசனை பண்றதுக்காக ஒரு சாஸ்திரம் வந்திருக்கு. அது என்ன சாஸ்திரம்? மீமாம்சா சாஸ்திரம். மீமாம்சான பூஜித விசாரம், பரம பாவனமான விசாரம். அந்த பரம பாவனமான விசாரத்தை பண்ணும் பொழுது வேதங்கள் எல்லாம் ஒரு செட், அதுல ரெண்டு பகுதி, கர்மாவை சொல்ற பகுதி, கர்மாவை சொல்லாத பகுதி, பிரம்மத்தை சொல்ற பகுதி. வேதத்தை தானே விசாரம் பண்ணணும்னு ஆரம்பிச்சிருக்கார். யாரு? ஜெய்மினி பகவான். அதாதோ தர்ம ஜிக்யாசா அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கார். அதுக்கு நம்ம சாஸ்திரம் மீமாம்சா சாஸ்திரம். மீமாம்சான்னா பூஜித விசாரம், உயர்ந்ததான விசாரம், புண்ணியத்தை தரும் விசாரம் அப்படின்னு மீமாம்சைய சொன்ன பிறகு அந்த மீமாம்சையிலே தானே ஒரு பகுதி வேதாந்தமோ. ஒரு சாப்டர்ல இருந்து 100 சாப்டர் வரைக்கும் வேதம், அது 98 சாப்டர் பூர்வ மீமாம்சையம், 2 சாப்டர் வேதாந்தமா. அப்ப எல்லாத்தையும் தானே அவர் பிரதிஜை பண்ணியிருக்கார். ஜெய்மினி என்ன பண்ணியிருக்கார்? வேதத்தை முழுக்க விசாரம் பண்ணுவோம் அப்படின்னு. அப்ப வேதத்தை விசாரம் பண்ணணும், இந்த வேதாந்தம் அதுக்குள்ள விசாரம் பண்ணி ஆச்சா இல்லையா? வேதத்துக்குள்ளதானே உங்க உபநிடத்தும் வேதத்துக்குள்ளதானே இருக்க, நீங்க தைத்தரிய உபநிடதத்தை வாசிக்கிறீங்கள, எஜுர்வேதம் வாசிக்கிறது புள்ளத்தானே இருக்க, பிருஹதாரண்யக சுக்ல எஜுர்வேதத்துல தானே இருக்க, ஈஷாவாசியம் சுக்ல எஜுர்வேதத்துல தானே இருக்க. சோ உங்க உபநிஷத்துகள்லாம் வேதத்துல ஒரு பார்ட், வேதத்தை முழுக்க விசாரிக்கிறேன்னு ஜெய்மணி பகவான் சொல்லியிருக்கார். அப்ப இந்த விசாரம் அதோடு சேர்ந்து போயிட்டு இல்லையா? அப்ப ஏன் சார் வேதாந்தத்தை தனியா வியாசாச்சாரியர் அதாவது பிரம்ம ஜிக்யாசான்னு எழுதினார், அதாவது தர்ம ஜிக்யாசான்னு எழுதி ஒரு 1000 அதிகரணம் எழுதி தள்ளிவிட்டார் ஜெய்மணி பகவான். அதுலயே இது கதார்த்தமா எடுத்த, ஆல்ரெடி பின் டிஸ்கஸ்ட், இதுக்கு தனியாக ஒண்ணு சொல்லணுமா அப்படின்னு சொன்னா வேண்டியதில்லை, எல்லாம் ஒரு சாஸ்திரம் தான். ஜெய்மினி எழுதினதான 12 அத்தியாயங்களும், சங்கர்ஷனர் எழுதினதான 4 அத்தியாயமும், அதுக்கப்புறம் பாதராயணர் எழுதினதான 4 அத்தியாயமும் எல்லாம் சேர்ந்து ஒரு சாஸ்திரம் தான். விவகாரம் என்ன, வைஷ்ணவாளுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் 20 அத்தியாயமும் சேர்ந்து மீமாம்சை. விவகாரம் மீமாம்சான்னு என்ன அர்த்தம், ஜெய்மினி எழுதின 12 அத்தியாயமும், சங்கர்ஷ்ணர் எழுதினதான 4 அத்தியாயமும், பாதராயணர் எழுதினதான 4 அத்தியாயமும் டோட்டலா சேர்ந்து ஒரு சாஸ்திரம் 20 அத்தியாயம். ஆனா ஆச்சாரியார் சொன்னார், 12 அத்தியாயமும் சங்கர்ஷ்ணன் எழுதின 4 அத்தியாயம், சங்கர்ஷ்ண அத்தியாயம் 4 சாப்டரும் சேர்ந்து 16 அத்தியாயம், அதுக்கு பூர்வ மீமாம்சான்னு பேரு. இந்த பாதராயணர் எழுதின 4 அத்தியாயம் மட்டும் உத்தர மீமாம்சான். இது வேறு சாஸ்திரம். ஏன் அங்க வந்து கர்மாவை இது பண்ணு இது பண்ணாதே, இது பண்ணு இப்படி பண்ணு இப்படி பண்ணாதேன்னு சொல்றதெல்லாம் அந்த சாஸ்திரம். இங்க சாஸ்திரம் பண்ணு பண்ணாதேன்னு ஒண்ணுல அறி, உன்னுடைய உண்மையான சொரூபம் தான் தெரிஞ்சுக்கோ, உனக்கு வேண்டிய ஸ்வர்க்கத்தை பத்தி யோசனை பண்ணாதே, நீ யாருன்னு அறியும். இப்ப வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்றது, நீங்கள் யாரு, உங்களுடைய நிலை என்ன, ஸ்வரூபம் என்ன, ஸ்வபாவம் என்ன, இத அறிவதற்காக தன்னை தான் அறிவதற்காக வந்தது வேதாந்த சாஸ்திரம். உங்களுக்கு எந்த ஸ்வர்க்கம் வேணுமோ, எந்த பசு வேணுமோ, எந்த கிராமம் வேணுமோ, எந்த ஐஸ்வர்யம் வேணுமோ, எந்த மழை வேணுமோ, அதுக்காக பண்ணக்கூடியது கர்ம மீமாம்சகம். அது வேற இது வேற. தஸ்மாத் பிருதக் சாஸ்திரம் ஆரம்பணியம் அப்படின்னு, வேறு சாஸ்திரம் அப்படின்னு, இந்த சாஸ்திரம் அந்த சாஸ்திரத்தை விட வேறானது, தே ஆர் டிஃபரெண்ட் இன் நேச்சர், டிஃபரெண்ட் இன் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்ற. இத நம்ம கவனிக்கணும். என்ன அதுவும் வசதியான சாஸ்திரம் தான், உரிமையம்சா சாஸ்திரம் தப்புன்னு நினைக்காதீங்க. அதே போல வியாக்கரணமும் ரொம்ப வசதி, வியாக்கரணம் வேதத்துக்கு அங்கம். எஷ்ட வியாபுருதே வாசம் எஷ்ட மீமாம்சதே அத்வரம் தாவுபவ புண்ணிய கர்மாண பங்கி பாவன பாவனாக அப்படின்னு சாயணாச்சாரியர் சொல்றார். எஷ்ட வியாபுருதே வாசம், யாரு வியாக்கரணத்தை படிக்கிறார்களோ, இது சரியான சப்தம் இது சரியான சப்தம் இல்ல இது இப்படி அது அப்படி அப்படின்னு வியாக்கரணத்தை யாரு வாசிக்கிறானோ, எஷ்ட மீமாம்சதே அத்வரம் யஜ்ய மீமாம்சைய யாரு வாசிக்கிறானோ பூர்வ மீமாம்சையில, அவ புண்ணிய கர்மானா, ஜன்மாந்தரத்துல புண்ணியம் பண்ணினவா, இந்த ஜென்மாலையும் புண்ணியத்தை பண்ணிட்டே இருக்கிறவா, புண்ணிய கர்மானா. அவ எப்படிப்பட்டவா தெரியுமோ, நான் பங்கி பாவன பாவனா, விவாகத்தெல்லாம் முதல் பந்தி ரெண்டாம் பந்திங்கிற அளவு. இந்த பந்தின்னு என்ன, பந்தின்னா பங்கி வரிசை, ஆகாரம் சாப்பிடுற காலத்துல வரிசையா உட்காருவா. ஆனா வரிசையா உட்கார்ந்தா என்ன லாபம் என்ன நட்டம்னு பாக்கணும். வரிசையா உட்கார்ந்தா பரிமாறுற வாளுக்கு சுலபம், வரிசையா எல்லாருக்கும் பரிமாறே போலாம். சாப்பிடுற வாளுக்கு அவர் சாப்பிடுற மாதிரி என்ன வருதா நமக்கும் வருதுன்னு. அவ ஒருத்தருக்கு போட்டதுல போடாம இருப்பாளோ இல்லையோ, போடாத ஏன் போடலே, ஐட்டம்ஸ் எல்லாம் வரும். இதுக்கு வியாபாரம் போடுற வாளுக்கும் சுலபம், சாப்பிடுற வாளுக்கும் அட்வான்டேஜ். இது பங்கியில வியாபாரம். ஆனா இந்த பங்கியில ஒரு நஷ்டம் வேற இருக்கு, என்ன தெரியுமோ, நான் யாரோட உட்கார்ந்து சாப்பிடுறோ உட்கொள்கிறேளோ அவ பக்கத்துல இருக்கிற புண்ணியமும் பாப்பமும் உங்களுக்கு வரும், ஈக்குவலைஸ் ஆயிடும். நம்ம நிறைய புண்ணியம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்ன பக்கத்துல ஒரு பாப்பாத்மா உட்கார்ந்து இருக்கார், அந்த பாப்பம் உங்களுக்கு வந்துடும். ஆசனாத் சயனாத் யானாத் சம்பாஷாத் சகபோஜனாத் சங்கிராமந்தி பாபானி தைலபிந்து ரிவம்பசா. ஆசனாத் ஒரு ஆசனத்துல உட்கார்ந்தாரோ, சயனாத் ஒரு கட்டல்ல படுத்துண்டாலோ, யானாத் ஒரு வண்டியில போனாலோ, சம்பாஷாத் ஒருத்தரோட ஒருத்தர் பேசினாலோ, சஹ போஜனாத் ஒருத்தர் சேர்ந்து சாப்பிட்டாலோ, சங்கிராமந்தி பாபானே ஒருத்தர் பாபம் இன்னொருத்தருக்கு போய் சேர்றது, புண்ணியம் போடுறதான் அங்க இல்ல. சங்கிராமந்தி பாபானி எப்படின்னு தைல பிந்து இவம்பச, வாளி ஜலத்துல ஒரு டிராப் எண்ணெய விட்டேலையானால் அந்த எண்ணெயானது எப்படி பரவுகிறதோ அப்படி பரவுகிறது. சோ பாபத்துக்கு மற்ற இடத்துல பரவக்கூடியதான ஒரு லாபம் இருக்கு, ஒரு ஒரு குணம் இருக்கு. ஆகையால் நீங்க ஒன்னா பந்தியில உட்கார்ந்து சாப்பிட்டேலையானால் ஒருத்தருடைய பாபம் ஒருத்தருக்கு வந்துடுறதோ இல்லையோ. சரி, அதனாலதான் ரொம்ப பெரியவாளா இருக்கிற என்ன தனியா ஒரு மூலையில போட்டிருக்கோம்பா, இந்த பந்தியில உட்கார மாட்டான், ஒரு மூலையில போட்டு அது மட்டும் சாப்பிட்டு போயிடுவான். அப்ப என்ன அட்வான்டேஜ் இருக்கு, இன்னொருத்தருடைய பாப்பம் உங்களுக்கு வராது. என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு, எல்லா ஐட்டம் போடுற அளவு தெரியாது. தனியா உட்கார்ந்து இருக்க ஒரு ரெண்டு ஐட்டம் போட்டு சரி போன்னு சொல்லி இல்லாம இல்லையோ. விவாகத்துல 32 ஐட்டம் நீ என்ற இல்ல, அது எப்படி பந்தியில வரிசையா உண்ணா உட்காரதான், ஒரு டேபிள் கணக்கில். அப்ப பூமியில எல்லாரும் தான் சாப்பிடுவோம், அந்த சாமான அதிகம் எடுத்துக்க கூடாது. ஒரு பந்தியில வரிசையா உண்ணா அட் அ டைம் யார் உட்காரோ அப்படி. இப்ப என்னடா ஆச்சுன்னா, இப்படி பண்ணினா பந்தி பாவனை இருக்காளோ இல்லையா, ஆனா அந்த இடத்துல ஒரு வியாக்கரணம் வாசிச்சவனும் ஒரு மீமாம்ச வாசிச்சவனும் அங்க இருந்தானே ஆனால் அந்த பாபங்களை எல்லாம் நான் அழிச்சு விடுறேன். விவகாரம் என்ன, பங்கிய பாவனம் பண்ணிட்டு இருக்காளாம் யாரு, இவாள். இப்படி பங்கி பாவனால் சில பேர் இருக்காளோ இல்லையோ, அவளையும் சுத்தப்படுத்துறாளாம் இவ. அதனாலதான் சாதாரணமாக பங்கியில உட்கார்ற பொழுது என்ன பண்ணுவா, அன்ன சூக்தம் ஜபிப்பா. அன்ன சூக்தங்களை ஜபித்து பிரம்ம மேதவா மது மேதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூக்தங்கள்லாம் சொல்லிட்டு தான் உட்கார்ந்து சாப்பிடுவா. ஏன், பங்கியில இருக்கிறவாளுடைய பாபம் எல்லாம் நமக்கு வரப்படாதுங்கிறதுக்காக. அப்படி யார் இருக்காளோ அவளுடைய அவளையே சுத்தப்படுத்துறவா இந்த வியாக்கரணம் மீமாம்சா வாச்சவா. அப்படி இருக்கிறதுனால அது ரொம்ப வசதியான சாஸ்திரம் தான், அது இல்லேன்னு சொல்லல. ஆனா அதை விட வேதாந்த சாஸ்திரம் வசதி. ஆகையால் இது அதாதோ பிரம்ம ஜிக்யாசா இது பிரம்ம விஷயகமான பிருதசாஸ்திரம் ஆரம்ப உபபத்தியதே. இது எப்படி வசதி, இந்த வேதாந்தம் அதை விட எப்படி வசதி, ஆத்மா ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் எத்திர ஜாயதே. நினைச்சாலே வேதாந்தம் பிரம்மசூத்திரம்னு நினைச்சாலே புண்ணியமா. அப்ப இது எவ்வளவு வசத்தின்னு கவனிச்சு பார்க்கணும். வேதம் வசதி, வேதத்துல சொல்லியிருக்கக்கூடியதான ஆத்ம தத்துவம் வசதி, அதை நினைச்சாலே நமக்கு அவ்வளவு புண்ணியம் வருது, கேட்டாலே எவ்வளவு புண்ணியம் வருதுன்னு சொல்லப்படாது. தினே தினேஜ வேதாந்த சிரவணாத் பக்தி சம்யுதாத் குரு சுஸ்ரூஷையா லப்தா கிருச்ர அசீதி பலம் லபே. தினமும் தினே தினேஜ வேதாந்த சிரவணாத், வேதாந்தத்தை அது புரியறதோ இல்லையோ அது அப்புறம் வெறுப்பா கேட்டாலே வரும். பக்தி சம்யுதா, பக்தியோட இது ரொம்ப உசத்தியான தத்துவம். எந்த ஜென்மால் நமக்கு பாக்கியம் பண்ணினோமோ பகவத் அனுகிரகம் நமக்கு கேட்கக்கூடியதான வாய்ப்பு இருக்கு எனக்கூடியதான எண்ணத்துல குரு சுஸ்ரூஷையோட யாரு படிக்கிறாளோ அவளுக்கு 80 கிருஷ்ண சாந்திராயண விரதம் ஒவ்வொரு நாளும் கிடைக்கிறதான். கிருஷ்ண சாந்திராயணம்னு எப்படி காலம், ஒரு நாளைக்கு அமாவாசையானபுறம் முதல் நாள் ஒரு கபலம், ரெண்டாவது நாள் ரெண்டு கபலம், மூணாவது நாள் மூணு கபலம், இப்படி சண்டை விடுறோம். பௌர்ணமி 15 கபலம் சாப்பிடணும், அதுல இருந்து சதுர்தசி அன்னைக்கு குறைச்சுண்டே வரணும். முதல் நாளே பசியா இருக்கிற பெரிய கபலம் சாப்பிட்டேன்னா பௌர்ணமி அன்னைக்கு வயிறு வெடிச்சு போயிடும். சரி, அதுக்காக சின்ன கபலம் சாப்பிட்டேன்னா பௌர்ணமி அன்னைக்கு வயிறு ரொம்ப, அமாவாசை பிரதம வர அன்னைக்கு ரொம்ப பசிக்கும், என்ன பண்றது. இப்படி மூணு தரம் பண்ணினா ஒரு கிருஷ்ணம் ஒரு சாந்திராயணம். ஆனா ஒரு தினம் வேதாந்தத்தை கேட்டாலையானால் ஒவ்வொரு நாளும் 80 கிருஷ்ண சாந்திராயண விரத பலம் கிடைக்கிறது. ஸ்ரார்த்தத்திலயோ இல்ல மற்ற எல்லா காரியங்கள் பண்ணும் பொழுதும் கிருஷ்ணார்த்தமே இமம் இதம் தட்சிணா அப்படின்னு சொல்லி ஒரு நாலனா வைப்பாரு, அங்க நாலனா சேர்த்து வச்சுட்டு இருக்க, ஒரு ரூபாய் வைக்க விடாதா, அதனாலதான் வைக்காது வழக்கம். என்னடா விவகாரம்னர், அப்படி அந்த கிருஷ்ண அத்தனை பலம் கிடைக்கிறதா வேதாந்த சிரவணத்தினார். அவள வசதியான பிரதக் சாஸ்திரம் உபபத்தியதே. பிரதிபத்தி விதிபரத்வேகி, இல்ல வேதாந்தமானது இந்த பிரம்மமானது கர்மாவில உபயோகப்படுத்தப்படுகிறதாகவும் அல்லது உபாசனையில உபயோகப்படுத்துகிறதாகவும் சொல்லியிருக்கமே ஆனால், பிரதிபத்தி விதி பரத்வேகி அதாதோ தர்ம ஜிக்யாசா இத்தியேவ ஆரப்தத்வாது. ஜெய்மினி அதாதோ தர்ம ஜிக்யாசான்னு ஆரம்பித்திருக்கிறதுனால ஆரப்தத்வாது ந பிரதக் சாஸ்திரம் ஆரப்பியேதா. இது அந்த பூர்வ மீமாம்சையோட வேற சாஸ்திரம்னு சொல்லியிருக்கப்படாது. ஏன்னா அதுலயே சொல்லியிருக்காரு, அவர் ஆரம்பிச்சு அதே விசாரம் பண்ணியிருக்காரு, அதுக்குள்ளேயே இது போயிருக்கணும். சோ அது தனியாக வேற சாஸ்திரம்னு பாரதராயணர் ஆரம்பிச்சிருக்க வேண்டாம். ஞாபகம் வச்சுக்கணும், வியாசாச்சாரியர்கிட்டதான் ஜெய்மினி படிச்சார். ஜெய்மினி வேற எங்கேயும் படிக்கல, வியாசாச்சாரியருடைய சிஷ்யர் தான் அவரும். ஆனா அந்த சிஷ்யரா இருக்கிறவர் எப்படி போயிட்டார், அவர் எழுதின சூத்திரத்தையே வியாசாச்சாரியர் தன் சூத்திரத்துல இன்க்ளூட் பண்ணிருக்கார். அந்த பழைய நாள்ல ஓரளவுக்கு சிஷ்யன் நன்னா வந்துட்டான்னா அவனை சமானமா கவனிக்கிறதுங்கிறது நம்ம நாட்டு சம்பிரதாயம். சிஷ்யன் நின்று மிஞ்சி போகப்படாது, எங்க இருந்தாலும் அவளை என்கரேஜ் பண்ணி பண்றது. ஜெய்மினியானவர் ஜெய்மினி சூத்திரங்கள்ல வியாசாச்சாரியர் எழுதியிருக்கார், ஜெய்மினி தன் சூத்திரத்துல எங்க குரு சொல்லியிருக்கார் அப்படின்னு அந்த பாதராயண சாத் அப்படிங்கிற சூத்திரத்துல பாதராயணர் பேர் அங்கே சொல்லியிருக்கார். பதகாசிரமத்தில் இருந்தவர் பாதரி, அந்த பாதரிடைய பிள்ள பாதராயணர். விவகாரம் வேற என்னமோ சொல்லக்கூடாது. பதரின்னு ஒரு ஊர், அந்த ஊர்ல அந்த காட்டுல வசித்தார் அவர். ஆகையால் அவருக்கு பாதரின்னு பேர். பாதரே ரபத்தியம் பாதராயணா. இவர் அந்த காடு, அந்த அந்த ஊர்ல இறந்த பழம் காடு இருந்ததா நமக்கு என்ன தெரியும், வேறு இறந்த பழம் மட்டும் சாப்பிட்டார் எப்படி சொல்ல முடியும், இருக்கலாம். அங்கெல்லாம் பழங்கள்லாம் இறந்த பழம் நல்லதுன்னு சொல்றது சாஸ்திரம், ஆயுர்வேதம் சொல்றது, புத்தி சக்திக்கு அதிகமாக உபயோகப்படுத்தும் சொல்றார் பாதரிங்கிறது. ஆனா விவகாரம் பதரி தேசத்துல இருந்தார், ஆகையால் பாதரி பாதரேர பத்தியம் பாதராயணான்னு வியாக்கரணம் விஸ்பத்தி. விவகாரம் என்னன்னா, அப்படி அந்த ஜெய்மினி சூத்திரங்கள் வியாசர கோட் பண்ணிருக்காரு, வியாசர பத்தி அங்கேயும் கோட் பண்ணிருக்கார். அப்படிப்பட்டதான் அந்த ஜெய்மினியானவர் பூர்வ மீமாம்சா சூத்திரம் எழுதியிருக்கார். இதுவும் அது அந்த சப்ஜெக்டா ஒன்னா இருக்குமே ஆனால் அதோட இதையும் சேர்த்திருப்பார். பிரதக் சாஸ்திரம் ஆரம்பியதா ஆரம்பியமானேட்ட ஏவம் ஆரம்பியதா. ஒருவேளை ஜெய்மினி அது வரைக்கும் எழுதியிருக்கார், நானும் எழுதுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரே ஆனால் என்ன பண்ணு, அதாத பரிசித்த தர்ம ஜிக்யாசா. அவர் தர்ம ஜிக்யாசா பண்ணினார், அதுல இருந்து விட்டு போச்சு, அதுக்கு நான் அப்பெண்டிக்ஸ் ஆட் பண்றேன் அப்படின்னு சொல்லிருக்கணும். அப்படிதான் சொல்லிருக்கணும், பரிசிஷ்ட தர்ம ஜிக்யாசா. தர்மத்தை பத்தி விஸ்தாரமா அவர் எழுதினார், அதுல சில பாகங்கள் விட்டு போச்சு, சோ இதை நான் ஆட் பண்றேன் அப்படின்னு எழுதியிருக்கணும். ஆரம்பியமானேச்ச ஏவம் ஆரம்பியேதா அதார பரிசிஷ்ட தர்ம ஜிக்யாசா. அப்படியும் வழக்கம் உண்டோ, ஒருத்தர் எழுதினார் சார் அதுல மிச்சம் இருக்கு அது விட்டு போச்சு அது எழுதுற வழக்கம் உண்டோ, இருக்கே எப்படி, அதா சக்கரத்வர்த்த புருஷார்த்த யோகோ ஜிக்யாசா இதிவது. பூர்வ மீமாம்சையிலேயே முதல் அத்தியாயத்துல தர்மத்துக்கு பிரமாணம் என்னன்னு விசாரம் பண்ணிருக்க, தர்மத்துக்கு என்னென்ன பிரமாணம் என்ன ஏது அப்படி. அதே போலயே ரெண்டாவது அத்தியாயத்திலயும் மூணாவது அத்தியாயத்திலயும் அந்த பிரமாணமா எது தெரிஞ்சிருக்கோ அப்படிப்பட்டதான தர்மத்துல அந்த பாவனா கர்ம பேதங்கள் இவைகளை பத்தி விசாரம் பண்ணிருக்கார். எல்லாம் பண்ணிவிட்டு மூணாவது அத்தியாயத்துல இதுக்கு அங்கம் என்ன, தர்சபூர்ண மாச யாகம் பண்ற அதுக்கு எது அங்கம், சமிதோ சமிதோ ஜகரே அப்படின்னு அது பிரயாதங்கள்லாம் அதுக்கு அங்கம் இப்படின்னு அங்கத்துவ விசாரம் பண்ணிருக்கார். கர்மம் முடிஞ்சு போயிடுச்சோ இல்லையா, கர்மம் என்ன பிரமாணம் தர்மத்தை சொல்லியாச்சு, அதற்கு இந்த கர்மா என்ன அந்த கர்மா என்ன அதுக்கு என்ன விசேஷங்கள் வித்தியாசங்கள் சொல்லியாச்சு, எல்லா கர்மாவை பத்தி நிரூபணம் பண்ணியாச்சு. அதற்கு பிறகு கர்மாவிலேயே அது சப்சிடியா இருக்கக்கூடியது என்ன விசாரம் பண்ணியாச்சு. சோ முடிஞ்சு போயிடுதோ இல்லையோ, இதுக்கப்புறம் என்ன சொல்றார், இது வரைக்கும் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு, ஆனா விவகாரம் என்ன, எது கிரத்வர்த்தம் எது புருஷார்த்தம் அப்படிங்கிற விசாரிக்கிறேன். கிரத்வர்த்தம்னா என்ன, எந்த செயல் பண்ணினேலையானால் அந்த செயல்னால யாகம் நன்றாக வளருகிறதோ அது கிரத்வர்த்தம். புருஷார்த்தம்னு என்ன, எது இண்டிபெண்டாக பலத்தை கொடுக்கறதோ அது. இப்ப சாதாரணமாக உண்மைய பேசணும்னு இருக்க, உண்மைய பேசினா புருஷார்த்தம், இண்டிபெண்டா வித்வுட் எனி அதர் திங் இட் கிவ்ஸ் யூ தி ஃப்ரூட் இல்லையா. உண்மைய பேசினா புண்ணியம் உண்டு, ஆனா பொய் பேசினா பாபம், பொய் பேசினா பாபம் உண்டு. யாகத்துல பொய் பேசினார்னு ஒருத்தர் வச்சுங்கோ, அவருக்கு பாபத்துக்கு மட்டும் பாபம் உண்டு, அந்த யாகமும் பலத்தை கொடுக்காது. என்ன சார், யாக சமயத்துல பொய் பேசப்படாது, நீர் பொய் பேசினேள். சோ பேசிக் குவாலிபிகேஷனே போயிடுது. சோ இது கிரத்வர்த்தம், யாகத்துக்காக செய்யக்கூடியதான ஒரு நியமம். எது, யாகம் பண்ணும் பொழுது பொய் பேசப்படாது. சாதாரணமாக பொய் பேசப்படாதுங்கிறது என்ன, புருஷார்த்தம். இப்படி எவைகள் யாகத்தை உறுதி பண்ணுமோ கெடுக்குமோ, எவைகள் மனுஷனுக்கு இண்டிபெண்டாக புண்ணியத்தை கொடுக்குமோ சுகத்தை கொடுக்குமோ, அப்படி அந்த விவகாரங்கள்லாம் சொல்லணும். சோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், எப்ப பண்ணணும் எப்ப பண்ணப்படாது, எவைகள்லாம் பண்ணணுமோ அப்படியா, இவைகள்லாம் தனியா விசாரிக்கிறேன் அப்படின்னு நாலாம் அத்தியாயத்துல விசாரம் பண்ணிருக்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் எப்படி இருக்கணும், எங்க எப்படி இருக்கணும், இதெல்லாம் சொல்றது சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனா அந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு நமக்கு தெரியல, என்னமோ ஏதோ போயிட்டு இருக்க வாழ்க்கை. ஆனா விவகாரம் என்ன, எப்ப நீங்க எப்படி இருக்கணும், எப்படி விவகாரம் பண்ணணும், பூஜை சமயத்துல பேசப்படாது, ஜபம் பண்றதுல நடுவில் பேசப்படாது, ஒருவேளை பேச வந்ததுன்னா ஆச்சமனம் பண்ணணும், இப்படி எல்லாம் சில நியமங்கள்லாம் நம்ம வச்சுட்டு இருக்கோமோ. இந்த நியமங்கள் எங்க இருந்து வந்தது, யாரு சொல்லி கொடுத்தா, எந்த புத்தகத்துல இருக்கு, பூர்வ மீமாம்சையில இருக்கு. ஹவு ஹி ஷுட் கண்டக்ட் ஹிம்செல்ஃப், காலம்பிலிருந்து ராத்திரி வரைக்கும் என்னென்ன நீங்க பண்ணணும்ங்கிறது பூர்வ மீமாம்சா சாஸ்திரம் இருக்கு. ஆனா அந்த சாஸ்திரமானது ரொம்ப பெருசா இருக்கு, யாரும் படிக்கிறதும் இல்ல, படிச்சாலும் சொல்றதும் இல்ல, சொன்னாலும் கேட்கறதும் இல்ல. அப்படி ஆயிடுச்சு விவகாரம் முழுக்க. விவகாரம் பண்ணார் மூணு அத்தியாயத்தோட முடிச்ச பிறகு நாலாத்தியாயத்துல அத அதஹா, பிறகு கிரத்வர்த்த புருஷார்த்த யோகோ ஜிக்யாசா, கிரத்வர்த்தம் எது புருஷார்த்தம் எது, இது எதுக்கு உபயோகப்படுகிறது, இது யாகத்துக்கு உபயோகப்படுகிறதா இல்லையா, இப்படிப்பட்டதான விவகாரங்கள். இப்ப சாதாரணமா பூஜை பண்றோம், அம்பாள் பூஜை சக்கரமங்கள் வேணும் சார்லாம், அம்பாள் கேட்டாலோ, இது என்ன, இது கிரத்வர்த்தம் இல்ல புருஷார்த்தம். நீங்க சாப்பிடுறதுக்கா உமக்கு இது பிடிக்கும், ஆகையால் வேற அம்பாளுக்கும் வச்சு நீங்களும் சாப்பிடுறேன். கிரத்வர்த்தம் என்ன, எது இல்லாத போனால் கிரத்துவே லோபிச்சு விடுவோம். சோ ஒரு நைவேத்தியமும் இல்ல, அமிர்தாத்மனே அமிர்த நைவேத்தியம் கல்பையாமின்னு கூட சொல்லல, அப்ப கிரத்வர்த்தம் லோபிக்கும். ஆனால் உங்களுக்கு இஷ்டமா பத்து ரகம், சில பேர் பூஜை என்ன ஒரு ஒன்பது ரகம் ஸ்வீட், இந்த வரலட்சுமி விரதம் படிச்சிருக்கல, ஒன்பது வகையான ஸ்வீட், ஒன்பது வகையான வடை, ஒன்பது வகையான பதார்த்தம், இது பண்றதுக்குள்ளயே அவ படுற பாடு பாருங்க, பூஜை நாளைக்கு வச்சுக்கலாம் பாமா, முழுக்க அவ்வளவு சிரமம் எல்லாம் நெய்யில பண்ணணுமா, என்ன விவகாரம், அதை கொடுத்து பிராமணனுக்கு தானம் பண்ண அந்த விரத கல்பம், விரதம் பண்றோம் இல்லையா, கதையை படிச்சாலே ரொம்ப அழகா இருக்கும் விவகாரம். இப்படி இவைகள்லாம் சிலது கிரத்வர்த்தம் சிலது புருஷார்த்தம். அப்படி ஜிஜ்ஞாசா இதிவத் பிரம்மாத்மைக்கு அவகதிஸ்து அப்ரதிஜ்ஞாதா இதி. ஆனா ஜெய்மினியானவர் பிரம்மாத்மா அவகதி, நானே பிரம்மம் எனக்கூடியதான அறிவை நான் உண்டு பண்ணுகிறேன், அதற்காக எழுதுகிறேன் பிரதிஜை பண்ணிருக்காரோ, பண்ணல. தர்மத்தை அறிகிறேன், தர்மத்தை பத்தி சொல்கிறேன் அப்படித்தான் சொன்னாரே தவிர, பிரம்மாத்மைக்க அவகதியானது அங்கே பிரதிஜை செய்யப்படவில்லை. அதற்காக ததர்த்தா யுத்தா சாஸ்திராரம்பா, அதற்காக சாஸ்திராரம்பம் ரைட்டு தான். எப்படி சாஸ்திராரம்பம் பண்ணியிருக்கார், அதாதோ பிரம்ம ஜிஜ்யாசா இதி. ஆகியால் வியாக்கரணமோ பொருள் மீமாசையோ வாஸ்கா எப்படி ஒரு உயர்ந்ததான ஒரு நிலை வருதோ புண்ணியம் வரும், அதே போல இந்த வேதாந்தத்தை கேட்டாலே புண்ணியம் வருது. தஸ்மாத் அகம் பிரம்மாஸ்மி இத்தேதவசானா ஏவா, அகம் பிரம்மாஸ்மி எனக்கூடியதான அறிவை உண்டு பண்றதுக்காகவே சர்வே வித சர்வாணிச்ச இதராணி பிரமாணானி, பூர்வமீமாம்சை இருக்கிற எல்லா விதிகளும் எல்லா பிரமாணங்களும் கடைசி இங்க வந்து சேர்றது. அதனால சர்வே வேதாயத் பதமாம் அனந்தி தபம்சி சர்வாணி ஜயத் வதந்தி யதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி தத்தே பதம் சங்கிரஹேண ப்ரவீமி ஓமித்யேதத் சர்வே வேதா யத் பதமாமனதி. ருக்வேத யஜுர்வேத சாமவேத அதர்வ வேத வேதங்கள் பல சாகைகளோடு எதை சொல்றதோ அதுதான் பிரம்மம். யதிச்சந்தோ அதே போலயே யதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி அனுமார் இப்படிப்பட்டவாள்லாம் பிரம்மச்சரியம் பீஷ்மாச்சாரியர் இவாள்லாம் பிரம்மச்சரியம் எதுக்காக இந்த தத்துவத்தை அடையறதுக்காகத்தான். தத்தேபதம் சங்கிரஹேண பிரவீமி அவோமித்யேதத் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படி சகல வேத சாரமாக இருக்கக்கூடியதானது இந்த ஆத்ம தத்துவம். ஆகையால் அஹம் பிரம்மாஸ்மி இத்யேதத் அவதானாயேவ சர்வே விதய சர்வாணி ச இதராணி பிரமாணானி நஹி அஹேய அனுபாதேய அத்வைத ஆத்மா அவகதௌ. கொள்ளவோ தள்ளவோ முடியாததான இந்த ஆத்மாவை அறிந்த பிறகு நிர்விஷயாணி அப்ரவாணிச்ச அப்ரமாத்திர காணிச்ச நிர்விஷயமாகவும் பிரயோஜனம் இல்லாகவும் பிரமாணம் இல்லாததாகவும் பிரமாணானி பவிக்கும் அர்ஹந்தி. அது முடியாது அப்படின்னு இந்த பிரம்மஸ்வரூபத்தை அறிந்தால்தான் சகலக்ஷேமும் ஏற்படும் முடிச்சார். முடிச்ச பிறகு இங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இது ஏதோ இன்னைக்கு வந்தது இல்ல. பகவத் பாதாள் சாஸ்திரம் எழுதுறதுக்கு முன்னாலேயே பிரம்மவித்துகள் பல பேர் இருந்தா, அந்த பல பேர் தனியா பாட்டல் பாடல் பாடி இருக்க, அந்த பாடல் பாடினதான தத்துவம் உலகம் முழுக்க ஆத்துல சமைக்கும் பொழுதே ஸ்திரீகள் பாடிட்டு இருந்தாலும் பாருங்க அந்த காலத்துல எப்படி இருந்ததுன்னா, இந்த வேதாந்த தத்துவங்கள்லாம் பாடல்கள் எல்லாம் அது எப்படியோ பாட்டா வந்துடுது, அந்த பாட்டாவது அர்த்தம் புரியாம பாடிட்டு இருந்தா. அப்படிப்பட்டதான பிரம்மவித் காதைகள் அவ அப்படின்னு இந்த ஹரிகதாங்கிற அளவுலயோ இந்த ஹரிகதான் அவ பாட்டுக்கு பாடிட்டே இருப்பாரு, அது எல்லாரும் கேட்டு கேட்டு பாடிட்டே இருப்பா. அப்படி கிராமாந்தா அவன் இப்ப என்ன சினிமா பாட்டு பாடுறான், இன்னைக்கு விவகாரம் அப்படி. பழைய நாள்ல அப்படி இருந்தது. அந்த பிரம்மவித் காதைகள்ல சுந்தர பாண்டியர்னு ஒரு தமிழர் அவர் எழுதியதான ஸ்லோகம் இங்க சொல்லிட்டு இருக்கார். அபிச்ச ஆஹு கௌணமித்யாத்மனோ அசத்வே புத்திர தேகாதி பாதனாது சத் பிரம்ம அஹமித்யேவம் போதே காரியம் கதம் பவேது. சத்பிரம்ம அகமித்யேவம் போதே, பிரம்மமே நான் எனக்கூடியதான ஞானம் வந்த பிறகு, எப்பொழுது பிரம்மமே நான் அப்படிங்கிற ஞானம் வரதோ அப்பொழுது கௌண மித்யாத்மனோ அசத்வே, மித்யாத்மா சரீரத்தை நான் என்று நினைக்கிறது மித்யாத்மா, பையனையும் மற்றவர்களையும் நான் என்று நினைக்கிறது கௌணாத்மா. கீழே கவுனம் மித்யாங்கிறது வித்தியாசம் சொல்லியிருக்கேன். இந்த சரீரத்தை நான் என்று கருதுவது அரியார்த்தனத்தினால கருதுவது மித்யா. மற்ற பதார்த்தங்கள் சிம்மத்தையோ வேற எதையோ நினைக்கிறது நான் என்று நினைக்கிறது கவுனம். ஆகையால் கவுனாத்மா மித்யாத்மா ரெண்டும் போன பிறகு சத்பிரம்மா அஹமித்யேவம் போதே ஜாதே கவுனமித்யாத்மனஹா புத்திர தேகாதி, புத்திரனே நான் நினைக்கிறது கவுனம், சரீரத்தை நான் நினைக்கிறது மித்யா. கௌணமித்யாத்மனோ அசத்வே புத்திர தேகாதி பாதனாது. பிறகு காரியம் கதம் பவே, என்ன வேலையை என்ன செய்ய போறேன், நானே பிரம்மம்னு தெரிஞ்சின்ற பிறகு ஒரு செயலும் வராது. அன்வேஷ்டவ்யா செயல் வேண்டாம் சார், நான் செய்கிறேன் எனக்குடையதான எண்ணம், நான் பார்க்கிறேன் நான் உட்கொள்கிறேன் நான் அனுபவிக்கிறேங்கிற எண்ணம் வருமா, அதுவும் வராது. அன்வேஷ்டவ்ய ஆத்ம விஜயான பிராக் பிரமாத்திரம் ஆத்மனஹா, ஆத்மனஹா பிரமாத்திரம், நான் இதை அறிகிறேன் எனக்குடையதான நோயர்ஷிப் ஏஜென்சி, நான் இதை பண்ணுகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கே, அதுவும் ஆத்ம ஜானம் வருவதற்கு முன்னால. இந்த குரு நடத்துல இந்த சாஸ்திரத்தை நான் மோட்சத்திற்காக வாசிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வேறுபாடு இருக்க பதில, இந்த வேற்றுமை எல்லாம் எப்பொழுது அறியறதுக்கு முன்னால. அறிந்த பிறகு நசாஸ்திரம் நசிட்சோ நசிட்சா ஒன்னும் கிடையாது, ஒரே பிரம்மன் தான். அன்வேஷ்டவ்ய ஆத்ம விஜயான பிராக்கு, அறிய வேண்டியதான ஆத்ம தத்துவத்துக்கு அறிவதற்கு முன்பு பிராக் பிரமாத்திரத்துவம் ஆத்மனஹா, நான் அறிகிறேன் எனக்கூடியதான எண்ணம் வருகிறது. அன்விஷ்டஹா அறிந்த பிறகு சியாத், அதுக்கப்புறம் என்ன சின்னர் பிரமாத இவ பாப்மதோட அதிவர்ஜிதா, அன்விஷ்டசியா அறிந்த பிறகு பிரமாதைவ பாப்ம தோஷாதி வர்ஜிதா, பிரமாதாவே ஒரு பாபம் ஒரு தோஷமும் இல்லாத பிரம்மமாயினான். இது எப்ப வரும்? அந்த ஞானம் வருவதற்கு முன்னால வரபரியந்தம் லௌகிக வைதிகமான வைதிக பிரமாணங்கள்லாம் உண்டு. வேதாந்தத்தை கேட்ட சந்தியாவந்தனம் விட்டேன்னா கிடையாது. அந்த ஞானம் வரபரியந்தம் இவைகள்லாம் பிரமாணம் வந்துருதுன்னா அதுக்கப்புறம் எல்லாமே பிரம்மந்தம். தேகாத்ம பிரத்யயோ யத்வத் பிரமாணத்வேன கல்பிதா, சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணம் எப்படி உங்களுக்கு இருக்கோ அதே போல லௌகிக்கம் தத்வதேவ இதம், லௌகிகமா பிரமாணங்களும் இந்த சாஸ்திரமும் இந்த விவகாரங்கள் எல்லாமே பிரமாணம் தூ ஆத்ம நிச்சயாத், பிரமாணம் துவாத்ம நிச்சயாத் இருக்கு, பிரமாணம் தூ ஆத்ம நிச்சயாத், ஆத்ம ஜானம் வர பர்யந்த பிரமாணம். எப்பொழுது ஆத்ம ஜானம் வந்தாச்சோ அதுக்கப்புறம் வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு இந்த நாலாவது சூத்திரம் அழகாக பெரிய அதிகரணம். இது இப்படி சில அதிகரணங்கள் தான் இருக்கு. சமன்வய அதிகரணம், உபயலிங்க அதிகரணம், அது வேற நத்தானதோ பரத்திய உபயலிங்கா அப்படின்னு ஒரு அதிகரணம், இப்படி சில உத்கிராந்தி கத்தியாதிகரணம், அப்புறம் தேவதா அதிகரணம், இப்படி ஒரு அஞ்சாறு அதிகரணம் தான் ஒரு 20 பக்கம் போறது. மீதி அதிகரணங்கள்லாம் சின்னது. ஆனால் ஒவ்வொரு இடத்துக்கும் பிரம்ம விசாரம் பண்ண போறோம். இதுவரைக்கும் எல்லா வேதாந்த வாக்கியங்களும் சேர்த்து ஒரு பிரம்மத்தை சொல்றதுன்னு சொன்னேன். இவனு மேல ஒவ்வொரு உபனிஷத்திலையும் இருக்கிற ஒவ்வொரு வாக்கியத்தையும் எடுத்து அது எப்படி சொல்றது அப்படி இண்டிவிஜுவல் விசாரம் பண்ண போறோம். அதான் ஏவம் தாவது வேதாந்த வாக்கியானாம் பிரம்ம அவகதி பிரயோஜனானாம் பிரம்மாத்மனி தாத்பரியேண சமன்விதானாம் அந்தரேணாபி காரியானுப்ரவேசம் பிரம்மணி பரியவசான முக்தம். ஏவம் தாவது இதுவரைக்கும் வேதாந்த வாக்கியானாம் வேதாந்த வாக்கியங்கள் எல்லாமே பிரம்மாத்ம அவகதி பிரயோஜனானாம், நானே பிரம்மம் எனக்கூடியதான அறிவை அறிவூட்டு கொடக்கூடியதான பிரம்மா அவைகளுக்கு பிரம்மாத்மனி தாத்பரியேண சமன்விதானாம், ஜீவனே பிரம்மம் எனக்கூடியதான விஷயத்தில் தாத்பரியத்துடன் ஒன்று சேர்ந்திருக்கவை என்று அவைகளை அந்தரேணாபி காரியானு பிரவேசம், ஒரு செயலிலேயோ ஒரு யஜ்ஞத்திலேயோ ஒரு உபாசனத்திலேயோ ஒட்டாமல் இருக்கு என்று பிரம்மணி பரியவசானம் புத்தம், பிரம்மத்தினிடத்துல பரியவசானம் சொல்லப்பட்டது. இதுக்கு மேல அந்த பிரம்மம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இப்படிப்பட்டதான பிரம்மம், இந்த பிரம்மன் தான் உலகத்தை உண்டு பண்றதுன்னு சொல்ல முடியாது, பிரதானம் உண்டாகிறதுன்னு சொல்லலாமே, பிரதானம் தான் உண்டாக்குறதுன்னு சொல்லலாமேன்னு ஒரு பூர்வபட்சம் பண்ணினா அதுக்கு சாந்தோக்கிய உபநிஷத்துல 6 அத்தியாயத்துல இருக்கிற வாக்கியத்தை எடுத்து பதில் சொல்றார். இப்ப நமக்கு என்ன, எல்லா வாக்கியங்களும் பிரம்மத்தை சொல்றதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்டோம். அப்ப ஒரு சந்தேகம் வந்தால் இந்த சந்தேகம் எந்த உபநிஷத்துல எந்த வாக்கியத்துல எப்படி சொல்லியிருக்கு அப்படிங்கிற ஒரு மனனம் இது மேல சொல்லப்படுறது. சிரவணம் ஆச்சு, மனநமும் உபனிஷத்து சிரவணம் பிரம்மசூத்திரம் மனநம், இதை நீங்க நல்லா கேட்டுட்டே இருந்தேன். ஆனால் எந்த கேள்வி யாரு கேட்டாலும் அதுக்கு பதில் இங்க இருக்கு அப்படின்னு டக்குன்னு ஞாபகம் வரும். அப்படி வரக்கூடியதான அழகான வேதாந்த சாஸ்திரம் இது. பகவத் அனுகிரகத்தினால குரு அனுகிரகத்தினால் நமக்கு புரியணும்னு பகவான பிரார்த்தித்து மேல் பகவானது